அத்தியாயம் 1 உபாசன பிராதான்ய நிரூபணம். மனித உருப்பெரு முருகனாம் ஸ்ரீ ரமண மகர்ஷியை வணங்கி அன்னார் கருத்தை தெள்ளிய நூலாய் தொகுப்பாம். ஈசபுத்திர சகத்தின் 1913 குளிர்ந்ததாம் இறுதி மாதத்து 21 தினத்தன்று சீடர் யாவரும் அடங்கி வந்திருக்க நிச்சயம் தெளிய கருதிய யான் பகவான் ரமண மகர்ஷியை பின்வருமாறு வினவினேன். சத்தியாசத்திய விவேகத்தாலேயே விடுதலை எய்துமா? இன்றே விடுதலை வழி வேறே உளதா? ஞான நாடுவோர் விடுதலை பெற நூல் ஆராய்ச்சி போதியதா? அல்லது குரு மொழிப்படி வழிபடல் உபாசனை வேண்டுமா? ஞான நிறை உணர்ந்தோ அல்லது செயல் ஓய்வினாலோ நிலைத்த ஞானி அத்தகையனாக தன்னை தெளிதல் கூடுமா? ஞானியை எக்குறியால் பிறர் அறிதல் இயலும். சமாதி சித்த ஒருமையினால் ஞானமே அன்றி கோருதலும் கைகூடுமா? கோரிக்கை கருதி தவம் இயற்றும் போது திட ஞானமுறின் அக்கோருதல் கைகூடுமா கூடாதா? இவ்வாறு வினாக்களை செவியிற்று ஐயம் தீர்க்கும் எனது குரு அருள் நிறைவாம் பகவான் ரமண மகர்ஷி பின்வருமாறு அருளினார். பந்தம் அனைத்தையும் விடுவிப்பது ஆத்மநிஷ்டை ஒன்றே. சத்தியாசத்திய விவேகமோ அவ அறுக்கும் உபாயமாம். ஞானி எக்காலும் ஆத்மாவிலேயே ஆழ்ந்து நிலைத்திருப்பன். உலகை பொய்யெனக் கருதான், தன்னிலும் வேறெனவும் கருதான். ஞானத்தை நாடுவோனுக்கு நூலாய்வினாலேயே காரியம் நிறைவேறிவிடாது. வழிபாடின்றி நிலை கூடாது என்பது துணிபு. இயல்பாம் ஆத்மநிலை சகஜஸ்திதியே சாதனை புரியும் காலத்தில் வழிபாடு என்றும் திடநிலை கூடிய நிலையில் ஞானம் என்றும் கூறப்படும். விஷயங்களை முற்றும் நீத்து ஞானச்சுடராய் தனது இயல்பில் நிலைத்தலே சகஜாத்மஸ்திதி எனப்படும். வாசனை தீர் மோனத்தால் திடமாம் சகஜ நிலையில் ஞானி அத்தகைய தன்னை ஐயமின்றி தெளியலாம். அனைத்தினும் சமத்துவம் என்னும் குறியால் ஞானம் இருப்பதை ஊகித்து அறியலாம். கோருதல் கருதி தொடங்கிய தவம் அதனை பயப்பது உறுதி. கோருதலுக்காக தவம் புரியும் ஒருவன் திடஞானம் உறின் தனது கோருதல் நிறைவேறப் பெறும், அதனால் மகிழான். அத்தியாயம் 1 17 அத்தியாயம் 2 மார்க்கத்ரயம் உரைத்தல். 1915 சாதுர்மாசியத்தில் பகவான் மகரிஷி சாரத்திரட்டாம் பா 1 அருளினார். ஹிருதய குஹர மத்யே கேவலம் பிரம்ம மாத்திரம் யஹமஹமிதி சாக்ஷாத் ஆத்மரூபேண பாதி ஹிருதி விஷ மனசாஸ்வம் சின்வதா மஜ்ஜதா வா பவனச்சலனரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம் இதயமாங்குகையின் நாப்பண் ஏகமாம் பிரம்ம மாத்திரம் அதுவகமகமானேரே அவெந்திடும் ஆன்மாவாக இதயமே சார்வாய் தன்னை எண்ணியாழலதுவாயு அதனுடன் ஆழ் மனத்தால் ஆன்மாவில் நிஷ்டனாவாய். இதய குகை நடுவே இரண்டிலா பரம்பொருளே நான் நான் என ஆத்மாவாய் நேரே ஒளிர்கின்றது. தன்னை நாடியோ தன்னுள் மூழ்கியோ பிராணச்சலனத்தை ஒடுக்கியோ அகத்துடன் இதயம் புகுந்து ஆத்மாவில் நீ நிலைத்திரு. பகவான் மகர்ஷியின் வதனத்து வெளிப்போந்த வேதாந்த சாரமாம் இச்செய்யுள் பொருள் உணர்ந்தவனுக்கு மீண்டும் சந்தேகமே எழுதாம். இப்பாவின் முற்பகுதியில் ஐம்பூத வடிவாய் தோன்றும் இவ்வுடலில் உள்ளுறையும் ஆத்மாவின் இடத்தை பகவான் அருளினார். ஆங்கே ஆத்ம லட்சணத்தையும் ஈசனுடன் ஐக்கியத்தையும் இயம்பி பற்பலவாம் லட்சணங்களை புறக்கணிக்கும் நேரே அவிரும் பான்மையையும் உரைத்தார். 2 பகுதி சீடர்கள் வழிபடு நெறி பற்றிய உபதேசமாம். அவ்வழி 3 பிரிந்தும் உட்கருத்தில் ஒன்றும். தன்னை தேடுதல் என்னும் வழி முதலாக கூறப்பெற்றது. தன்னுள் மூழ்குதல் இரண்டாம் வழி. பிராணாயாமம் மூன்றாவதாம். இரண்டாம் அத்தியாயம் 7 ஸ்லோகங்கள். மூன்றாம் அத்தியாயம் முக்கிய கர்த்தவிய நிரூபணம். தெய்வராதனுக்கும் ஆச்சாரிய ரமணனுக்கும் நிகழ்ந்த சம்பாஷணையை விவேகிகள் இன்புற மூன்றாம் அத்தியாயத்தில் தொகுப்போம். தெய்வராதன்: இவ்வுலக வாழ்வில் மனிதன் முக்கியமாய் செய்ய வேண்டியது யாது? முடிவாம் அவ்வொன்றை பகவான் எனக்கு விளக்கி அருளல் வேண்டும். உயர்வை விரும்புவோன் முக்கியமாய் பயன் அனைத்திற்கும் செயல் அனைத்திற்கும் இருப்பிடமாம் தனது உண்மையை உணர வேண்டும். தனது உண்மையை உணர்வதற்கு சுருக்கமாம் உபாயம் யாது? மிக உயர்ந்ததாம் அகநோக்கம் எம்முயற்சியார் கைகூடும். பகவான்: நினைப்பனைத்தையும் விஷயங்களிலிருந்து முழு முயற்சியுடன் திருப்பி அலைவும் சார்பும் இலா ஆத்ம நாட்டத்திலேயே நிலைக்க வேண்டும். தனது உண்மை அனுபவத்திற்கு அதுவே சுருக்க வழி. இம்முயற்சியாலேயே அவ்வுயர் நோக்கம் பிறக்கும். தெய்வராதன்: முனியரசே, மாந்தர்க்கு நிலை கூடு மட்டும் நியமங்கள் சாதனைக்கு துணை புரிவனவா? பகவான்: சாதனை புரியும் நல்லோர்க்கு நியமங்கள் அம்முயற்சிக்கு துணையாம். நிலைவுற்று கடமை கடந்தார்க்கு நியமங்கள் தாமே நழுவும். தெய்வராதன்: நிலையான உபாதியற்ற தூய ஆத்ம விசாரத்தால் கிடைக்கும் பலனை மந்திரங்கள் ஜபிப்பதால் பெறக்கூடுமா? பகவான்: அளவிலா மனத்தால் இடையராது மந்திரங்களையோ பிரணவத்தையோ ஜபிக்கும் ஸ்ரத்தையாளர்க்கு தன்னிலை கைகூடும். மந்திரங்களையோ பிரணவத்தை மாத்திரமோ ஜபிப்பதால் நினைவு விஷயங்களினின்று திரும்பி தனது உண்மையை மயமாகிவிடும். அத்தியாயம் 3, 12 ஸ்லோகங்கள். அத்தியாயம் 4, ஞான ஸ்வரூபம் பகர்தல். வினா: முனிவரேரே, நான் பிரம்மம் என்னும் விருத்தி ஞானமா, பிரம்மமே நான் என்னும் புத்தி ஞானமா, அல்லது நானே அனைத்தும் என்பது ஞானமா, அல்லது இஃது அனைத்தும் பிரம்மமே என்பது ஞானமா? இன்றேல் இவ்விருத்திகள் நான்கினும் ஞானம் வேறா? குருவாம் பகவான் ரமண முனிவர் சீடனாம் எனது கேள்வியை தயையுடன் கேட்டு உத்தரம் அருளினார். பகவான்: இவ்விருத்திகள் யாவும் மனக்கற்பனைகளே என்பதில் ஐயம் யாதும் இல்லை. சுத்தமாம் ஸ்வரூப நிஷ்டையையே அறிஞர் ஞானம் என்பர். ஐயன் தகையும் எனது ஐயனது வாக்கை கேட்டு மீண்டும் உதித்ததோர் சந்தேகம் வினவினேன். வினா: அருந்தவர்க்கு அரசே, பரம்பொருளை மனோவிருத்தி வியாபிக்குமா வியாபிக்காதா என்று என் மனது உற்ற இவ்வையத்தை களைதல் வேண்டும். அடி சார்ந்தவர் அன்பனாம் மகரிஷி இவ்வினாவை கேட்டு கடைக்கண் அமுது பொழிந்து எனக்கு இவ்வாக்கு அருளினார். பகவான்: தனது ஆத்மாவாம் பரம்பொருளை அறிய தலைப்படும் விருத்தி அவ்வாத்ம வடிவே ஆகிறது. வேறாம் இருப்பு அதற்கு இல்லை. 4வது அத்தியாயம் 9 ஸ்லோகங்கள். அத்தியாயம் 5, இதய வித்தை. உடல் உற்றோர்க்கு நினைவனைத்தும் எதனின்றும் வெளிப்படுமோ அதுவே இதயம் எனப்படும். அதற்கு வடிவு வகுத்தல் கற்பனையம். நான் என்னும் நினைவே நினைவு அனைத்தின் மூலமாதலின் அது உதிக்கும் இடமே இதயம் எனச் சுருங்க கூறுவாம். அநாகத சக்கரம் இதயத்தின் இருப்பிடமாயின் மூலாதாரத்திலிருந்து யோகம் தொடங்கல் எதற்கு? ஸ்தூல உடலின் இரத்தாசயத்தினும் இதயம் வேறு. ஹிருத் அயம், நடு இது என்னும் சொல் பிரிவின்படி ஆத்மாவே இதயம் எனப்படும். அவ்விதயத்தின் இருப்பிடம் மார்பகத்தின் வலத்தே உள்ளது, இடப்பக்கம் இல்லை. அதனின்றும் சகசாரத்திற்கு சிரத்திற்கு சுழுமுனை வழியே ஒளி பாயும். சகசாரத்தினின்று அவ்வொளி உடல் முழுவதும் பரவுங்கால் உலக அனுபவங்கள் உறும். அவற்றை வெவ்வேறாய் காண்போன் சம்சாரி ஆகிறான். ஆத்மாவில் நிலைத்தோனது சகசாரம் தூய ஒளிமயமாம். சேர்க்கையால் நினைப்பு உறினும் அது அங்கே பிழைக்காது. அறிபடு பொருள் அருகில் இருப்பினும் வேற்றுமை உணராக்கால் மனம் யோக குலைவுக்கு ஹேது ஆகாது. விஷயங்களை ஒருங்காலும் அறிவொன்றாய் நிலைத்திருத்தல் சகஜ நிலையாம். விஷயமே தோன்றா நிலை நிர்விகல்ப சமாதி எனப்படும். உலகனைத்தும் உடலிலும் உடலனைத்தும் இதயத்திலும் உள்ளது ஆதலின் உலகனைத்தின் உருவடக்கம் இதயமாம். மனத்தினும் உலகு வேறன்று, இதயத்தினும் மனம் வேறன்று. ஆதலின் கதையனைத்தும் இதயத்தே முற்றும் முடிவுறும். அண்டத்தில் சூரியமண்டலம் போன்று பிண்டத்திலும் இதயம் இலகும் என்பர். சகசாரத்திலுள்ள மனம் சந்திரபிம்பம் போன்றது. சூரியன் சந்திரனுக்கு ஒளி அளிப்பது போல் இவ்விதயம் மனத்திற்கு ஒளி அளிக்கிறது. சூரியன் துலங்கா இரவில் சந்திரனிடம் ஒளி காண்பது போல் இதயத்தே நிலை பெறாதவன் மனத்தை மாத்திரம் காண்கிறான். ஒளியின் மூலமாம் தனது உண்மை வடிவை காணாது மனத்தால் பொருள்களை வெவ்வேறாய்க் கண்டு பாமரன் மயங்குகிறான். இதயத்தே நிலைத்த ஞானியோ பகலில் வெயிலில் நில ஒளியைப் போல் மன ஒளி இதய ஒளியில் ஒன்றுவதைக் காண்கிறான். ஞானத்தின் பதப்பொருள் மனம் என்றும் குறிப்பு பொருள் இதயம் என்றும் அறிஞர் கூறுவர். அவ்விதயமே பரம்பொருள். காண்பான் காட்சி என்னும் இவ்வேற்றறிவு மனத்திடமே உள்ளது. இதயத்தே வீற்றிருப்போர்க்கு காண்பானும் காட்சியும் ஒன்றாகிவிடும். மயக்கம், தூக்கம், அதிசந்தோஷம், துக்கம், ஆவேசம், அச்சம் முதலான் காரணங்களால் அடிபட்ட விருத்தி தனதிடமாம் இதயம் உறும். அப்பொழுது ஜீவன் தான் இதயம் உறுவதை உணர்வதில்லை. சமாதியிலோ உணர்கிறான். பெயர் வேற்றுமை நிமித்தம் பற்றியதாம். 5வது அத்தியாயம் 21 ஸ்லோகங்கள். அத்தியாயம் 6 மனோ நிக்ரஹ உபாயம். உண்மை அறிஞரில் சிறந்த ரமண முனிவர் இவ்வாறு இதய உண்மையை விளக்கிய பின் மனம் அடக்கும் வழியை அருளினார். விஷயத்தில் மனம் அழுந்தி ஓயா நினைவால் உழலும் மாந்தர்க்கு வாசனை வன்மையால் மனம் அடங்கல் அரிதாம். சலிக்கும் கருத்தை பிராண அடக்கத்தால் கட்டுக. கயிற்றில் கட்டுண்ட பிராணி போல் மனம் சேட்டை அரும். பிராண அடக்கத்தால் மன நினைவுகளின் ஒடுக்கம் கைகூடும். நினைவுகள் ஒடுங்குங்கால் அவற்றின் பிறப்பிடத்தில் நிலை பெறலாம். மனத்தால் பிராணனை கவனித்தலே பிராண நிரோதமாம். இவ்வாறு இடைவிடாது கவனித்தலால் கும்பகம் கைகூடும். இவ்வழியே கும்பகம் பெற இயலாதோர்க்கு ஹடயோக வழிப்படி கும்பகம் கூறப்படும். ஓரளவு ரேசித்து ஓரளவு பூரித்து நாலத்தனை கும்பித்தலால் நாடிகளின் தூய்மை உண்டாம். நாடிகள் தூய்மை உறின் பிராணனும் முறையே வசமாகும். பிராணன் எக்தாலும் அடங்கி நிற்றலே சுத்த கும்பகம் எனப்படும். தேகாத்ம பாவத்தை ஒழித்தலே ரேசகம் என்றும் தன்னை நாடுதலே பூரகம் என்றும் தன்னிலை நிற்றலே கும்பகம் என்றும் ஞானிகள் சிலர் நவில்வர். மந்திர ஜபத்தாலும் மனம் அடங்கும். அப்போது மந்திரமும் பிராணனும் மனத்துடன் ஒன்றும். மந்திராட்சரங்கள் பிராணனோடு பொருந்தி கலத்தலே தியானமாம். சகஜ நிலை பெற திடமாய் நிலைத்து தியானித்தல் வேண்டும். உள்ள பொருளில் ஓங்கும் உளத்தினராம் பெரியோர் உறவை என்றும் பேணுதலாலும் மனம் தன்னிலை உறும். 6வது அத்தியாயம் 12 ஸ்லோகங்கள். அத்தியாயம் 7 ஆத்மவிசார அதிகாரி அதன் அங்க நிரூபணம். ஆச்சாரிய ரமணனுக்கும் பாரத்வாஜ கார்ஷினிக்கும் நிகழ்ந்த உத்தம சம்வாதத்தை இவ்வேழாம் அத்தியாயத்து இயம்புவோம். கார்ஷினி: ஆத்மவிசார இயல் யாது? பயன் யாது? ஆத்மவிசாரத்தால் உருவதினும் சிறந்த பயனை நல்கும் மற்றொன்று உள்ளதா? பகவான்: நினைவனைத்தும் எதனிடம் ஒன்றும் என்று அறியப்படுமோ அந்நான் என்னும் நினைவின் பிறப்பிடத்தை தேடுக. இதுவே ஆத்மவிசாரம். நூல் ஆராய்ச்சி ஆத்மவிசாரம் ஆகாது. அகந்தை உதிக்கும் இடத்தை நாடினால் அது மறைந்தே போம். ஆத்ம போலியாம் அகந்தை ஒழியுங்கால் எங்கும் நிறைந்த பரிசுத்த உண்மையான ஆத்மாவே எஞ்சி நிற்கும். துன்பம் யாவும் தொலைதலே ஆத்ம விசாரத்தின் பயனாம். பயன் அனைத்தின் எல்லை இது, இதனினும் சிறந்தது எதுவும் இல்லை. மற்றும் உள வழிகளால் அற்புத சித்திகளை பெறலாமெனினும் அவற்றை உற்றவனும் முடிவில் ஆத்ம விசாரத்தாலேயே விடுதலை பெறுவான். காஷினி, இவ்வாத்ம விசாரத்துக்கு எவனை அதிகாரி எனலாம்? அதிகாரத்தின் அடைவை தானே அறிதல் கூடுமா? உபாசனை முதலியவற்றாலோ, முற்பிறவி நல்வினை விளைவாலோ, உடலிலும் போகங்களிலும் குறை உணர் மனத்தனாய், மனவாழ் உற்று விஷயங்களில் சுவை சற்றும் அற்று உடல் நிலையாது என உணர்ந்தவன் எவனோ அவனே அதிகாரி. உடல் நிலையாதது என்னும் உணர்வினாலும் போகங்களில் அவாயின்மையாலும் இவ்விரு குறிகளால் தனக்கு அதிகாரம் உண்டு என தெரியலாம். காஷினி, ஸ்நானம், சந்தியா, ஜபம், ஹோமம், வேதம் ஓதல், தேவ பூஜை, சங்கீர்த்தனம், தீர்த்த யாத்திரை, யஜ்ஞம், தானம், விரதங்கள் என்னும் இவை விவேக வைராக்கியங்களால் விசாரம் புரிதற்கு உரியவனுக்கு பயன் அளிப்பனவா அல்லது காலத்தை களைவனவா? பகவான், ஆசைகள் தேய்ந்து வரும் ஆரம்ப அதிகாரிகளுக்கு இப்பணிகள் யாவும் மேலும் அகத்தூய்மை நல்கும். மன மொழி மெய்களால் விளையும் நல்வினை அவற்றால் விளையும் தீமையை தகையும். அகத்தூய்மை மிக்க பக்குவிகளாம் அதிகாரிகள் இக்கர்மத்திரளை உலகு உபகாரமாக புரிவர். சாஸ்திர விதியின் பயம் கடந்த பக்குவிகளாம் அறிஞரும் பிறருக்கு அறிவு கொடுத்தவும் பிறர் நலனுக்காகவும் வினை ஆற்றுவர். உத்தமனே, பற்றற்று பேத புத்தியற்று புரியும் புண்ணியங்கள் விசாரத்திற்கு தடை ஆகா. அவை புரியாததால் பக்குவியாம் ஆத்ம விசாரிக்கு பாபமும் இல்லை. ஆத்ம விசாரமே புனிதத்தில் புனிதமாம் பெரும் புண்ணியம். அனைத்தையும் துறந்து தனித்து தவமாற்றுதலும் பிறர் பொருட்டு வினை ஆற்றுதலுமாம் இருவகை நிலை பக்குவிகளாம் அதிகாரிகளிடையே காணப்படும். காஷினி, விடுதலைக்கு ஆத்ம விசாரத்தினும் வேறாம் வழியோ வழிகளோ உளவாயின் பகவான் அதை எனக்கு அருளல் வேண்டும். பகவான், ஒருவன் அடைய முயல்கிறான், மற்றவன் அடைபவன் யார் என நாடுகிறான். முதலாமவன் பல காலம் சென்று முடிவில் ஆத்மாவை அடைகிறான். அவனுக்கு தியானத்தால் புத்தி ஒருமுகப்படுகிறது. புத்தி ஓர்மையால் தனது உண்மையில் நிலைத்தல் கூடும். ஆதலின் தியானிப்பவன் விரும்பாவிடனும் ஆத்மனிஷ்டையை அடைந்தே தீர்வன். விசாரிப்பவனோ அறிந்து தன்னில் தான் நிலைக்கிறான். தேவதையையோ மந்திரத்தையோ பிரிதொரு சீரிய லட்சியத்தையோ தியானிப்பவனுக்கு அவன் தியானிக்கும் பொருள் முடிவில் ஆத்ம பேரொளியில் ஒன்றிவிடும். தியானிப்பவன் தன்னை நாடுவோன் இவ்விருவர்க்கும் இவ்வாறு கதி ஒன்றே. ஒருவன் தியானத்தால் சாந்தியுறுகிறான், மற்றவன் அறிந்து அடங்குகிறான். 7:26. அத்தியாயம் 8, ஆசிரம விசாரம். காஷினியின் மற்றோர் வினாவை கேட்டு பகவான் மகரிஷி 4 ஆசிரமத்தினருக்கும் உரியதோர் அதிகாரத்தை விளக்கினார். மாணவனும் இல்வாழ்வோனும் வனத்து உறைவோனும் துறவியும் பெண்டிரும் தாழ்ந்த வருணத்தினரும் பக்குவமுள்ள எவரும் பிரம்ம விசாரம் புரியலாம். படிப்படியாய் பரமனை உறுதற்கே ஆசிரம ஒழுங்கு. பரிபாகம் மிக்கோர்க்கு ஆசிரம கிரமம் தேவை அன்று. உலக காரியங்கள் நடைபெறுவதற்காக ஆசிரம வரிசை விதிக்கப்பட்டுள்ளது. முதல் 3 ஆசிரம தர்மங்கள் ஞானத்திற்கு இடையூறு ஆகா. தூய ஞானமே துறவு, காவி துணியும் மழித்தலும் அன்று. இடையூறுகள் பலவற்றை விளக்குவதற்காகவே சந்நியாச ஆசிரமம் என்பர். விரதங்களாலும் வித்தையாலும் ஞான பயிற்சியாலும் பிரம்மச்சரியாசிரமத்தில் சக்தியை நன்கு வளர்ப்பவன் பின்னர் மிகச் சுடருவான். சுத்த பிரம்மச்சரியத்தால் இல்வாழ்வில் மாசற்று இலகலாம். இல்லறம் அனைவருக்கும் உதவுவதன் பொருட்டு எனக் கூறப்படும். எவ்வாற்றானும் பற்றின்றி வாழும் இல்லறத்தோர்க்கும் பரவொளி நனி துலங்கும் என்பதில் ஐயமே இல்லை. மூன்றாம் ஆசிரமம் தவத்திற்கு என்பர் உத்தம அறிஞர். இல்லாளுடனோ இன்றியோ மூன்றாம் ஆசிரமம் சாரலாம். தவத்தால் தீவினை பொசுங்கி சித்த பரிபாகம் பெற்ற யோகிக்கு நான்காம் ஆசிரமம் காலத்தில் தானே நேரும். எட்டாம் அத்தியாயம் 11 ஸ்லோகங்கள். 9 அத்தியாயம் கிரந்திபேதம் ஓதல். கற்றோர்க்கும் ஐயம் தரும் கிரந்திபேத விஷயமாய் மகரிஷியை யான் ஆகஸ்ட் மாதம் 14 நாள் இரவு வினவினேன். அருட்பெரும் ஜோதியாம் பகவான் ரமண மகரிஷி எனது வினாவைச் செவியுற்று தெய்வீக இயல்புடன் சற்றே ஆழ்ந்திருந்து உரைக்கலானார். உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள சேர்க்கையே கிரந்தி எனப்படும். இதனாலேயே ஆத்மாவிற்கு உடல் உணர்வு உண்டாகிறது. உடல் ஜடம், ஆத்மாவோ ஞானமயம். இவ்விரண்டின் சேர்க்கை புத்தியால் ஊகிக்கப்படுகிறது. ஞான ஒளியில் மறுவப் பெற்று உடல் இயங்குகின்றது. துயில் முதலியவற்றில் விஷயங்களை உணர்தல் இன்மையால் ஆத்மாவிற்கு இடம் ஒன்று உள்ளது என்று ஊகிக்கலாம். நுட்பமாம் மின்னொளி முதலான ஸ்தூலமாம் கம்பி முதலியவற்றிற் போல உடலில் நாடியில் ஞான ஒளி பரவும். சூரியன் உலகை விளக்குதல் போல சுடர்மிகு ஞான ஒளி இடமொன்று பற்றி உடல் அனைத்தையும் ஒளிர்விக்கிறது. அவ்வொளி பரவுதலாலேயே உடலில் அனுபவங்கள் உண்டாகின்றன. அவ்விடத்தையே அறிஞர் இதயம் என்பர். நாடிகளின் சக்தி விலாசத்தால் அவற்றில் ஞானக்கதிர் பரவுதல் தெளிவாம். உடலின் சக்திகள் யாவும் தனித்தனி நாடிகளை பற்றி உள. சைத்தன்யம் தனியோர் நாடியில் இலகும். அதையே சுழுமுனை என்றும் ஆத்ம நாடி என்றும் பறை என்றும் அமுத நாடி என்றும் பலர் பலவாறு இயம்புவர். ஆத்ம ஒளி உடல் முழுவதும் பரவப்பெற்ற அபிமானியாம் ஜீவன் உடலே தான் என்றும் அதனினும் உலகம் வேறு என்றும் கருதுகிறான். அபிமானத்தையும் தேகம் நான் என்னும் புத்தியையும் முற்றிலும் நீத்து ஒருமுகமாய் விசாரிக்கும் விவேகிக்கு நாடிகளின் கடைதல் மதனம் உண்டாகும். இவ்வாறு நாடிகளின் கடைதலால் ஆத்மா அவற்றினின்றும் பிரிபட்டு அமுத நாடி ஒன்றையே பற்றி ஒளி சிறக்கும். சுடர்மிகு ஞான ஒளி ஆத்ம நாடி ஒன்றிலேயே ஒளிருங்கால் ஆத்மாவிற்கு அந்நியம் யாதும் தோன்றாது. அடுத்து விளங்குவதும் வேறா இலகாது. பாமரனுக்கு உடல் போல் அவனுக்கு ஆத்மா தெளிவாய் துலங்கும். சம்சாரிக்கு உரு முதலிய தோன்றுதல் போன்றே ஆத்மாவே உள்ளும் வெளியும் எங்கும் எவனுக்கு விளங்குமோ அவன் இதயக்கட்டு அருந்தோன் ஆவன். நாடிபந்தம் அபிமானம் என கிரந்திகள் இரண்டாம். ஆத்மா சூக்ஷ்மமாயினும் நாடிபந்தத்தால் ஸ்தூலம் அனைத்தையும் காணும். அகில நாடிகளினின்றும் திரும்பி ஒரே நாடியைச் சாரங்கால் ஆத்ம ஒளி கட்டுவிட்டு தனது இயல்பு உறும். நெருப்பில் பழுத்த இரும்பு குண்டு நெருப்புமயமாய் காணுதல் போல ஆத்ம விசார தீ காய்ந்த உடல் அம்மயமேயாம். உடல் முதலன பற்றிய பழைய வாசனைகள் அப்பொழுது ஒழியும். உடலற்று இலகுதலின் கர்த்தத்வம் அவனுக்கு இயலது. கர்த்தா அவன் அலன் ஆதலின் அவனுக்கு கர்மம் கழன்றது எனப்படும். அவனுக்கு அந்நியம் யாதும் இலது ஆதலின் சந்தேகம் எதுவும் உதியாது. ஒரு முறை கட்டு அருந்தோன் மீண்டும் கட்டுறான். அதுவே உத்தம சக்தி நிலை, அதுவே உத்தம சாந்தி நிலை. 9 அத்தியாயம் 22 ஸ்லோகங்கள்.